இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இன்று எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை உடைய இருதயத்திலே ஆழமாக பதியட்டும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பாவத்தின் வரையறை, டெஃபினேஷன் ஆஃப் சின். பாவம் என்றால் என்ன, அல்லது பாவத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறதா? வேதாகமத்தில் முதல் முதலில் பாவம் எங்கே நடந்தது என்ற பல கேள்விகள் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். அப்போ இந்த பாவத்தை குறித்தும் அதனுடைய தண்டனைகளை குறித்தும் அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவதை குறித்தும் இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், கேட்க போகிறோம். இப்போ முதல் முதலில் பாவம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பாவம் எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியாமையினால் பாவம் வந்தது. யாருக்கு கீழ்ப்படியில? தேவனுக்கு கீழ்ப்படியில. அப்போ யார் கீழ்ப்படியில அப்படின்ற கேள்வி கேட்குறப்ப, இந்த உலகத்தில் பாவம் வருவதற்கு முன்பதாக பரலோகத்திலே பாவம் வந்தது. யார் வாயிலாக வந்ததுன்னு பார்க்குறப்ப, லூசிஃபர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தெய்வ தூதனிடமிருந்து பாவம் வந்தது. இப்போ இந்த லூசிஃபர் அப்படின்றது யாரு, அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதாகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுதல் 5 ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறப்ப அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலு சர்பம் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ என்ன ஆச்சு பரலோகத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. யார்? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லூசிஃபர் தேவதூதனும் மற்றும் மற்ற தேவதூதர்களும் மிகாவேலும் அங்கே யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பாவம் முதல் முதலில் இவனிடமிருந்து துவங்கியது. அப்படி என்ன பாவம் செய்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல இந்த லூசிஃபருக்கு அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், பதவி ஆசை அதிகமாக வந்துவிட்டது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லூசிஃபரை வந்து ஒரு அழகான தேவதூதனாகவும் படைக்கின்றார். அதே நேரத்தில் அநேக பொறுப்புகளையும் அங்கே லூசிஃபருக்கு அங்கே தேவன் கொடுக்கின்றார். அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட இந்த லூசிஃபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தேவனுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் அதே வல்லமை எனக்கும் இருக்கிறது போல இருக்கே, அப்போ நான் ஏன் தேவன் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வருது. அப்போ இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அப்படி அவன் நினைக்கிறப்ப என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் தேவனோடு யுத்தம் செய்ய ஆயத்தம் ஆகினான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவன் சண்டை போடுறான், எனக்கு அந்த ராஜ்யம் வேணும், அது வேணும், இது வேணும்னு. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவன் எந்த எண்ணத்தோடு அதை ஆசைப்பட்டான், எந்த எண்ணத்தோடு கேட்கிறான் அப்படின்றது அங்கே தேவனுக்கு தெரியும். அப்போ அந்த தீய எண்ணங்களுக்கும் தீய யோசனைகளுக்கும் என்றைக்குமே ஆண்டவர் வந்து ஒத்துப்போகவே மாட்டார், அல்லது ஒத்துழைக்க மாட்டார். அப்போ பரலோகத்தில் நடந்த யுத்தத்தில் அவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். அப்போ பாவம் அவனிடமிருந்து தான் துவங்கியது. சரி, இப்போ இந்த பூமியில் எப்படி பாவம் வந்துச்சு? நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல ஆண்டவர் இந்த பூமியில் ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கிறார். ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் நீங்கள் இந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு சொல்லி பார்க்குறப்ப, ஆதாம் ஏவாள் அதை சாப்பிட்றாங்க. ஆனால் அதை சாப்பிட வைக்கிறதுக்கு யார் முக்கியமான காரணம்? இந்த லூசிஃபர் சாத்தான். அவன் தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அதை சாப்பிட வைப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் அவன் ஈடுபடுகின்றான். அவ்வாறு ஈடுபடும் பொழுது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அதை சாப்பிட்றாங்க. சரி, இந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்னன்ற கேள்வி வரலாம். அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு இதை சாப்பிடாதுன்னு, ஆனால் சாத்தான் சொல்கிறான் சாப்பிடுன்னு. அப்போ யாருடைய பேச்சை நம்ம கேட்கறது? யாருடைய பேச்சை கேட்டால் நம்மளுக்கு நித்திய ஜீவன், நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதான் வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்றதன் வாயிலாக அவங்க யாருக்கு கீழ்ப்படியிலன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியில. அப்போ இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இப்படி தான் இந்த உலகத்தில் பாவம் வந்ததை குறித்து என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும், ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே பாவம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியாமை இருக்கின்ற ஒரு காரியம் என்று பார்க்கின்றோம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவம் நம் மத்தியிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த பாவத்தை விட்டு வெளியே நாம் வர வேண்டும். ஆதியாகம் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கவும் ஒரு பெரிய பாவம் நடைபெறுகின்றது. என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே காயன் ஏபேல் என்று 2 குழந்தைகள் ஆதாமியவாளுக்கு இருக்கின்றது. அப்போ காயன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தன்னுடைய சகோதரனாகிய ஏபேல் மேலே அவர் கோபப்பட்டு போராமப்பட்டு தன்னுடைய சகோதரனையே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அடித்து கொலை செய்து விடுகின்றார். அப்போ ஆண்டவர் வந்து காயினோடு கூட பேசுகிறார், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அங்கே ஆண்டர் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை என்ன பண்ணுன்னா நான் வாசிக்கிறேன், 8 வசனம். காயன் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயன் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்போ கொலை செய்து என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். அப்போ கொலை செய்த விட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட இருந்து அதை மறைக்கிறான். இப்போ ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இங்க ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன செஞ்ச, உன்னுடைய தம்பியை நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி அப்படியே அந்த ஏக்கத்தோடு அங்கே ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த காரியத்திற்கு வேதம் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். 6 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்க பாக்குறப்ப ஆண்டர் சொல்றாரு, நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையா, நீ தீமை செஞ்சனா பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஆதாமின் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகத்தில் ஏற்கனவே வந்திருந்தாலும் இந்த வார்த்தை இங்குதான் முதலில் குறிப்பிடுகிறது. அந்த காலம் முதல் அது மனித குலத்தின் இரத்த ஓட்டத்தில் ஒரு விஷம் போல் பரவி உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கிறது, இன்னும் பாதித்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவை தவிர இந்த வசனத்தில் பலியை எதிர்பார்த்து இருக்கும் ஒரு மூர்க்க நிற்பதற்கு பாவம் படமாக்கப்பட்டு இருக்கிறது. பாவம் நம் ஒவ்வொருவரும் விழுங்க விரும்புகிறது, அது மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அது எல்லோரையும் அழித்துவிடும். பாவம் என்பது நம்பகத்தக்க மண்மையில் குறைபாடு அல்லது தேவனுடைய சட்டங்களுக்கு குணங்களையும் மீறுவது ஆகும். அப்போ இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, பாவம் என்பது நம்ப தன்மையின் குறைபாடு அல்லது தேவனுடைய சட்டங்களுக்கு குணங்களுக்கும் மீறுவது ஆகும். அப்போ தேவனுடைய கற்பனையை நம்ம மீறுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமா, பாவம் செய்கிறோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போகின்றோம், பாவத்தில் நாம் விலகின்றோம் என்று இங்கே வேதம் அநேக வசனங்களை சொல்லப்படக்கூடியதை என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் செய்யக்கூடாது. ரோமர் 3:23 வாசிக்கிறப்ப, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், பாவம் இந்த உலகத்தில் பிரவேசி விட்டு விட்டது என்று என்ன பண்ண நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பாவம் இந்த உலகத்தில் வந்துருச்சு. இப்போ நாம் நியாயப்பிரமாணத்தை மீறறேன் அப்படின்னு சொன்னால் பாவம், ஆண்டவருடைய கற்பனைகளை மீறறேன் அப்படின்னு சொன்னால் பாவம், எனக்கு நன்மைன்னு ஒன்று காரியம் தெரியுது அது நன்மைன்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம். அப்போ இது மாதிரி நிறைய காரியங்கள் பாவத்தை குறித்து வேதாகமத்தில் ஒவ்வொரு விளக்கமும் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நான் எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த வகையில் பாவியாக இருக்கிறேன் என்பதை நான் கண்டறிய வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நான் கண்டறிந்தால் மாத்திரமே என்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஒரு சிகரெட் பிடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன்னா அந்த பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நான் தேட ஆரம்பிக்கணும். இப்போ ஒருவேளை நான் செய்யக்கூடிய இந்த பாவம் சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ அதுவே எனக்கு பாவம்னு தெரிலனா நான் எப்படி அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். அப்போ இன்னைக்கு என்னுடைய பாவம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் பாவம் தினமும் செய்கிறதுனால தினமும் செஞ்சு 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 அந்த பாவம் அவங்களுடைய ரத்தத்துலேயும் சதையிலையும் ஊறி போனதுனால அவங்க செய்கிறது பாவனை கூட செய்யாமல் பாவனை கூட தெரியாமல் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குதா, ஏழைங்களை ஏமாத்துறீங்களா, அடித்து ஒடுக்குறீங்களா, மற்றவனுடைய பணத்தை ஏமாத்துறீங்களா, பதவியை ஏமாத்துறீங்களா, உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, எந்த பாவம் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைச்சிட்ருக்கு? எந்த பாவத்தில் நீங்கள் வீழ்ந்துருக்கிறீங்க? எதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த பாவத்திலேருந்து உங்களை யார் ரட்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் சாத்தா உங்களை கட்டி போட்டு வச்சுருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவராலே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோடைய அர்த்தம் உலகத்தின் இரட்சகர் என்று அர்த்தம். அதாவது இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர். எதிலிருந்து? பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர். சரி, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறணும்னா என்ன பண்ணுன்னா, முதலாவது உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யணுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போ என் பாவத்தை நான் அறிக்கையிடணும். யார்கிட்ட அறிக்கையிடணும்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, இயேசப்பா, நான் பாவம் செஞ்சிட்டேன், மன்னிங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி நான் அறிக்கையிடணும். பிதா கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்போ நிச்சயமாக என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுறப்ப அதற்கான மன்னிப்பு எனக்கு கிடைக்கப்படுகின்றது. அப்போ அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறப்ப நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நான் துவங்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் நான் நடக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வேதாகமத்தில் நிறைய பேர் பாவம் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பேர் பாவத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறாங்க, நிறைய பேர் மனம் திரும்பாமலே மறித்தும் போயிருக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் இருக்குது. சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா, அவர் கடைசி வரைக்கும் தேவனை உண்மையிலே தன்னுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கல, அவர் உண்மையாக மனம் திரும்பலை, அவர் அங்கே யுத்த காலத்திலே மறித்து போய்விட்டார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய வேத கதாபாத்திரத்தில் பார்க்குறப்ப அவங்க பாவம் செஞ்சாங்களா செய்யலையா, அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா வாழலையா அப்படின்ற அநேக கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாதுங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வரணும், எதுக்காக அந்த பாவமான சிலுவையை அவர் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், என் மகன் என் மகள் பாவம் என்னும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, விட முடியாத ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு தொலைக்காசிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க செல்ஃபோனில் ஏதோ தப்பான படங்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க மீட்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, ஆண்டவருக்கு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் தானே இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போதும், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா போதும், அவர் உடனே ஓடோடி வந்துடுவாங்க, என் மகன் என் மகள்னு சொல்லி. ஏசையா 1:18 அவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சிவேர் என்று இருந்தாலும் நான் அதை எப்படி மாற்றுவேன்னா பஞ்சை போல மென்மையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பாவம் சிவப்பாக ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் ஒச்சந்தலை கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பாவத்தின் காரியங்கள் அதிகமாக இருக்கலாம், எங்கே பார்த்தாலும் பாவத்தினால் உண்டான ரத்தம் அங்கே உங்கள் கைகள்லையும் கால்கள்லையும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, ஒரு வாட்டி வா, என் பேச்சை கேளு, உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன், உன் வழிகளை நான் மாத்துறேன், உன்னுடைய எண்ணங்களை மாத்துறேன், உன்னுடைய செயல்களை மாத்துறேன், உன்னை புதிய மனுஷனை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கூட அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். என்னோடு கூட அவர் பேசுறாரு, இன்னைக்கு உங்க கூடயும் பேசுறாரு. இந்த பாவத்தை செய்யாத என் மகனே என் மகளே, இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறப்ப தாவீது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு மனுஷனாக இருந்தார். ஒரே ஒரு பாவம் கூட செய்யாத ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன பாவம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்செபாள் அவர்களுடைய கணவனை கொலை செய்கிறார். எதுக்காக கொலை செய்கிறார்? அவருடைய மனைவியை இவர் வச்சுக்கணுன்றதுக்காக கொலை செய்கிறார். ஒரு ராஜா அவ்வளோ பெரிய பாவத்தை அவர் செய்யலாமா? ஆனால் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்ச உடனே ஆண்டவர் அவர் கொலை செஞ்சுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். இப்படியப்பட்டவன் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நார்த்தான் தீர்க்கதரிசி அனுப்பி செத்துருவன் சொல்லுன்றார். ஆனால் அப்போ அங்கே தாவீது அவர் மனம் திரும்பி அழுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இது எனக்கு பலவீனமாக இருக்குது, எங்கே போனாலும் ஏதோ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், அல்லது திருமணம் பண்ணிடுறேன், ஏதோ ஒன்று தப்பு செஞ்சிட்றேன், இன்னைக்கு கர்த்தாவே உம்முடைய தாசனுடைய மனைவியை நான் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் நிச்சயமாக ஆண்டுகிட்ட மன்றாடி இருந்திருப்பார், பாவத்தை அறிக்கையிட்டிருப்பார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் மீண்டும் அது மாதிரியான பாவம் அவர் எங்கேயுமே செய்ததில்லை, ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் அதுக்கடுத்து வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கஷ்டமுமாக இருந்துச்சு. அவருடைய சொந்த மகன் அப்சலோமே அவரை கொலை செய்வதற்காக துரத்துகின்ற ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவத்தின் விளைவுகள், பாவத்தின் விளைவுகள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவம் செஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா, அதை பேர் நிறுத்திடுங்க, இதுவே நிறுத்ததுக்கான நேரம். இன்னும் தூரம் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம், அல்லது ஆண்டவர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் வரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் நீங்கள் கூப்பிடுவீங்களா, அவ்வளோ தூரம் போயிட்ட பிறகு கூப்பிடுவீங்களா, தெரியாது, கஷ்டம், சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கே இப்பயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிங்க. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தால் அவர் உங்களை அந்த பாவம் செய்யாதபடி காப்பாற்றுவார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் உங்களை என்ன பண்ணுவார்னு சொன்னால் வழிநடத்துவார். யாக்கோப்பு 1 நம்ம வாசிக்கிறப்ப, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான் அவன் சோதிக்கப்படுகிறான் என்று அங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் எப்படி பாவம் செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய சுயமாய் அவன் சோதிக்கப்படுகின்றான். எப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணை பார்த்தா தப்பான எண்ணங்கள், ஒருத்தனுடைய பொருளை பார்த்தா அதை எப்படியாவது திருடணும் அதை வச்சுக்கணுன்ற தப்பான எண்ணங்கள், அப்போ இது மாதிரி காரியங்கள் நம்முடைய மாம்சத்தில் இருக்கின்றது. அப்போ அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகின்றான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ புரியுதுங்களா எப்படி பாவம் உருவாகுதுன்றது? ஒரு சின்ன ஒரு புள்ளி தாங்க, அந்த புள்ளியை நம்ம ஆரம்பத்திலேயே அதை அழிச்சிட்டோன்னா அது பெருசாக ஒரு கோலமாக மாறாது. ஆனால் அந்த ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறப்ப அதை நம்ம அழிக்காம அதை விட்டு விட்டு அந்த புள்ளி அதிகமாகி அதில் ஒரு கோலம் போட்டு அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளை இன்னைக்கு நாம் இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்று சொல்கிறாரு என் கூட வாங்க, உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுறேன், உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்குறேன், நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன், உங்களை ரட்சிக்கக்கூடிய தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படின்றத சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்குறப்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், ஆண்டவர் ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பார். அவர் சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் முக்கியம்ப்பா, என் கூட இருந்தால் மட்டுமே உன்னால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், விட முடியாத கெட்ட பழக்கத்தை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கி அவரை நம்ம இறுக்கமாக கைப்பற்றிக் கொள்வோம், அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா, அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு வழி விலகி சென்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. தயவாய் எங்கள் கூலருங்க பலப்படுத்துங்க.
மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRS amc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்